అత్రస్తేనోస్తేనోభవతి భ్రూణః భ్రూణః చాండాలో చాండాలో అపౌల్కసో అపౌల్కసశ్రవణో అశ్రమణస్తాపసో అతాపసో అనన్వాగదం పుణ్యేన అనన్వాగదం పాపేన తీర్ణో హితదా సర్వాన్ శోకాన్ హృదయస్య భవతి. ద్వాదశ అయం మంత్ర. సుషుప్తి సమయే యదా ధీః పరమాత్మని ఏకీభవతి తదానీం పుణ్యపాప సంబంధః అస్య వియుజ్యతే, అతః మృత్యురూపాణి అతిక్రామతి ఇత్యపి ఉక్తమస్తి. అయం న కేవలం స్వయం జ్యోతిః కింతు అసంగోపి. తాచ అసంగత్వ ప్రతిపాదనార్థం ధర్మాధర్మాది అనన్వాగదం పుణ్యేన అనన్వాగదం పాపేన ఇత్యాది ఉక్తమస్తి. యదా పుణ్యపాప అసంగతః భవతి తదానీం శుద్ధః సః భవతి ఇత్యుక్తం. తదనంతరంచ తీర్ణో హితదా సర్వాన్ శోకాన్ హృదయస్య భవతి ఇత్యుక్తం. శోకానాం వియోగః తీర్ణత్వం భవతి కుతః? శోకానాం స్థానం కిం? హృదయం. హృదయం ఇత్యస్య బుద్ధిః ఇత్యర్థః. దాచ బుద్ధ్యా వియుక్తో భవతి తస్మాత్ శోకైశ్చ వియోగో భవతి ఇతి సమాధానం ఉక్తం. అత్ర కేచన అవధూకాః ఆత్మన్యేవ కామానాం అవస్థితిః ఇతి జగుః. తేషాం చ వాదః సమ్యక్ స్వీకర్తుం న శక్యతే యతః తదానీం తావత్ కామాయేస్య హృదిశ్రుతాః కామసంకల్పో విచికిత్స ఇత్యాది శృతి విరోధః భవతి ఇత్యుక్తం. అనంతరంచ హృదయకరణ ఉత్పాద్యత్వాత్ కామానాం ఇది ఏ వదంతి తేషామి హృదయకరణ ఉత్పాద్యత్వే కామానాం కిం స్యాత్ పూర్వోక్త శృతి విరోధః అవశ్యం భవత్యేవ. అపి చ హృదయస్య కారణమాత్రత్వే హృదిశ్రుతాః ఇది వచనం నోపపద్యేత ఇతిపి సమాధానం ఉక్తం. అంతే గత్వా ఆప్తకామః ఇత్యుక్తం. ఆత్మకామః ఇది ఆత్మకామః కథం స్యాత్ కుతః? తత్ర కామ ఆశ్రయత్వే అసంగత్వవచనం నోపపద్యేత. కామాశ్రయః ఇది యదా వదంతి ఆత్మానం తదా అసంగత్వం కథం? కామసంబంధః వర్తతే కిల సంగస్య కామః ఇత్యుక్తం. అతః కామ సంగః సంబంధః ఆత్మని కదాపి వక్తుం న శక్యతే. తదనంతరం వదతి ఆత్మకామః ఇది శృతిః వదతి. రాజ ఆత్మని కామః వర్తతే ఇది యదా ఉక్తం సరే ఆత్మకామః ఇది నోపపద్యతే ఇది తదుపరి గ్రంథః అధునా అస్మాభిః ద్రష్టవ్యః. 22వ మంత్రం. ఇదయత్తోడ సంబంధం ఇల్ల బుద్ధియోడ సంబంధం ఇల్లేని చొల్లిప్టే అదనాల అసంగమ్మను చొన్నాయి. ఆత్మ అసంగమ్మను ఏం చొల్లే? ఏదోట సంబంధం ఇల్ల బుద్ధియోడయం సంబంధం ఇల్ల బుద్ధి ఇల్లదా ఆశైల్లా ఇక కోపంగల్ శోకంగల్ ఎల్லாமே మనస్సునுடைய సంబంధం. இந்த மனசு அதோட இல்லாததுனால ஆத்மாவோட சம்பந்தப்படாததுனால தூக்க நிலையில ஆத்மா சுத்தமா இருக்கார் அப்படின்னு சொன்னோம். ஆத்மா சுத்தமா இருக்கார்னா ஆத்மாவில காமம் இல்லையோ? இல்ல. எங்க காமம் இருக்கு? மனசுல தான் காமம் இருக்கு. அந்த மனசோ சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டோம். ஆத்மாவில காமம் இருக்குன்னு நையாயிக்கன் சொல்றானேன்னா ஆத்மாவில காமம் இருக்குன்னு சொன்னா ஸ்ருதி விரோதம் வருது. காமாயேசிய ஹிருதிஸ்ருதாஹன்னு ஸ்ருதியத்துல ஸ்ருதியில இருக்கு. காம சங்கல்போ விசிகிச இத்தியேதத் சர்வம் மனையேவா மனசுல இருக்கிறதா ஸ்ருதி சொல்றது. இப்ப ஆத்மாவில இருக்குன்னு அவன் சொன்னா அது ஸ்ருதி விரோதம் வரும், ஆகையால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என் சொன்னா ஹிருதய கரணத்தினால ஹிருதயம் எனக்கூடியதான கரணத்தினால உண்டாகிறது என்று சொல்வானே ஆனால் எது எதுலிருந்து உண்டாதோ அது அதை ஆசிரியச்சிருக்கிறது, வேற எங்கேயாவது உண்டாகும். ஹிருதயத்திலிருந்து உண்டானதான காமம் ஹிருதயத்தை ஆசிரியச்சிருக்காது, வேற எதையாவது ஆசிரியிருக்கணும். அவன் ஹிருதயத்துல தான் ஆசிரியத்திருக்கிறது வேதம் சொல்றது, ஆகையால் ஹிருதய கரணத்தினால உண்டாயிருக்கு என்று சொல்றதும் சரியா இல்லை. அதற்கு பிறகு இந்த காமங்கள்லாம் சதி ஸ்வப்னோபூத்வாம்னு ஸ்வப்னத்துக்கு போறப்ப மனசை எடுத்துட்டு போறான்னு சொல்றது. தூக்கத்தில் இருக்கும் பொழுது மனசு இல்லை, ஸ்வப்னத்தை பார்க்கும் பொழுது சதி ஸ்வப்னோபூத்வேமம் லோகமனுக்கிராமதி மிருத்யோரூபாணின்னு சொல்லியிருக்கு. மனசை எடுத்துட்டு போறான்னு சொல்லியிருக்கு. எதுக்காக மனசை எடுத்துட்டு போறான்? அங்க ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் சொப்னத்துல வேண்டி இருக்கு, அதனால எடுத்துட்டு போறான். இதனால என்ன தெரியறது? ஆத்மாவில காமங்கள் இல்ல. ஆத்மாவில காமம் இருக்குமையானால் சொப்னத்துக்கு போகும்பொழுது ஆத்மாவில இருக்கக்கூடியதான காமத்தினாலே அவன் சொப்னத்தை பார்க்கலாமே, அதை விட்டுவிட்டு அவன் ஏன் புத்தி எடுத்துட்டு போறான்? ஆத்மாவில காமம் இல்ல, ஆசைகள் இல்ல, எனக்கு சொப்னத்துல ஆசைகள் வேண்டி இருக்கு, அங்க இருக்கிற ஆத்மாவனால இது முடியாது, ஆகையால் நான் என்ன பண்ணணும்? மனசை எடுத்துட்டு போகணும். அதற்காக தான் மனசை எடுத்துட்டு போறோம். மனசை சொப்னத்துல நியத்தமாக எடுத்துட்டு போகிறான் என்று சொல்வதனாலேயே என்ன தெரிகிறது? ஆத்மாவில காமங்கள் இல்லை, மனசுல தான் காமம் இருக்கு. சரி, அதோட இல்லாமல் ஆத்ம காமகான்னு வேற ஸ்ருதி சொல்றது. இந்த ஆத்ம காமகான்னு சொன்னதுனாலேயே என்ன நமக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னா, ஆத்ம விஷயமான காமம் இவனுக்கு இருக்கு என்று தெரிகிறது. ஆத்ம விஷயமான காமம்னு எப்ப சொல்வேளோ அப்ப வியதிரிக்தமான காமம் அங்க இல்லை அப்படிங்கறதுக்காக தான் ஆத்ம காமம்னு சொல்லியிருக்க. காம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆசைப்படுகிறான் அர்த்தம். ஆசைப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என்ன இடத்துல இல்லையன்னு அர்த்தம். எந்த பொருள் என்ன இடத்துல இல்லையோ அந்த பொருளைத்தான் ஆசைப்படுவேனே தவிர, எந்த பொருள் என்னிடத்திலேயே இருக்கோ அதை நான் ஆசைப்படுவேனா? எனக்கு ஒரு உடம்பு வேணும்னு ஆசைப்படுவேனா? என்கிட்ட இருக்க இதை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கே கஷ்டப்படுறவன். இன்னொன்னு வேணும்னு ஏன் கேட்கறோம்? அப்ப எது எவனிடத்துல இல்லையோ அது நடத்துலதான் அவனுக்கு ஆசை வரும். ஆசைங்கிற பதக்கொரு பதார்த்தத்துக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும் எனக்குடையதான எண்ணம். அது மட்டும் இல்ல, எப்பொருள் என்னிடத்துல இப்பொழுது இல்லையோ அப்பொருள் எனக்கு இது வேணும் என்ற ஆசை, அதுக்கு தான் ஆசைன்னு பேர். இல்லாத பொருள் எந்த வேணும் எனக்குடையதான எண்ணத்துக்கு தான் ஆசைன்னு பேர். இருக்கிற பொருளத்திலேயே என்னிடத்துல வேணும்னு யாருக்கும் வரவே வராது. ஆனா இருக்கிற பொருள்லயே இது போல் இன்னொன்னு பொருள் வரட்டும்னு ஆசைப்படலாம். அந்த எது ஆசைப்படலாமோ அது இப்ப இல்லை. எப்பொழுதுமே ஆசைன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இது எனக்கு வேணும் எனக்குடையதான பொருளிடத்தில் ஒரு எண்ணம், அந்த எண்ணமும் எப்படி இருக்கணும்? முன்னால இல்லாத பொருளாக இருக்கணும். இங்க ஆத்ம காமகான்னு சொல்லியிருக்கானே, ஆத்மாவே வேணும்னு கேட்டதுக்கா போல தெரியறதுன்னு கேட்டான். இங்க காம சப்தம் ஆத்மா ஆல்ரெடி இருக்கப்பா, ஆகையால் இவன் ஆத்ம காமகான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பொருளை விரும்பலேன்னு அர்த்தம். லட்சணே அதான் சொல்றாரு. ஆத்ம காமகா இது ஸ்ருதேஹே ஆத்ம விஷய அஸ்ய காமகா பவதி. இதுவரைக்கும் ஆத்மாவில ஒரு காமமும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்ன ஆத்ம காமகான்னு சொல்லியிருக்க, ஆத்மாவில ஆசைப்படுறான்னு சொல்லியிருக்க. அப்ப ஆத்மாவிலையும் ஆசை உண்டோ இல்லையோ? இப்படி அவனுடைய பூர்வபட்சம். ஆத்ம காமகா இது ஸ்ருதேஹே ஆத்ம காமகா என்று கேள்விப்பட்டிருக்கிறதுனால ஆத்ம விஷயா அஸ்ய அஸ்ய ஆத்மனஹா இவருக்கு ஆத்ம விஷயா தன் விஷயமான தான் எனக்கு வேணும் எனக்குடையதான ஆசை இருக்கு என்று தெரிகிறது. பவதே இது சேதன்னா வியதிரிக்த காமாபாவார்த்தத்வாத் தஸ்யாஹ. ஆத்மாவை தான் விரும்புகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆத்மாவை தவிர மற்ற பொருளை விரும்பலேன்னு அர்த்தம். ஆத்மாவை விரும்புறான் என்ன அர்த்தம்? இன்னொரு பொருளை விரும்பலேன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மா தன்னிடத்துல இருக்கு, இருக்கிற பொருளை தான் ஆசைப்படுறதுங்கிறது தப்பிதம். ஆனா ஸ்ருதி சொல்றது, அப்ப ஆத்மாவை விரும்புகிறான் என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை தவிர இன்னொரு பொருளை விரும்பல அப்படின்னு அர்த்தம். வைசேஷாதி தந்திர நியாய உபபன்னம் ஆத்மனஹா காமாத்யாசிரயத்வம் இது சேத். இதற்கு மேல சொல்றார் வைசேஷிகாதி தந்திரங்கள். நம்ம மதத்துல நம்ம முன்னோர்கள் மகர்ஷிகள்ல மனுஷர்களுக்கு மோட்சம் வரணும் என்பதற்காக சாதனங்களை தெரிவிப்பதற்காக சாஸ்திரங்களை எழுதினார். அதுல கௌதமர் எனக்குடையவர் நியாயசாஸ்திரம் எழுதினார், அதற்கு முன்னாலேயே கணாதர் எனக்குடையவர் வைசேஷிக சாஸ்திரம் எழுதினார். கணாதர்னு சொன்னா கணபக்ஷர்னு பேர் அவருக்கு. அவர் அஹிம்சையா அவ்வளவு தூரம் வசதியா நினைச்சு கிராமாந்தரத்துல நெல்ல அவன் அறுத்தானையானால் அந்த நெல்கள் இருக்கக்கூடியதான அந்த பயிருக்கு நாசம் வருதோ இல்லையோ, அந்த பயிரை கட் பண்ணித்தானே நெல்லா போடுறான். அப்ப அந்த பயிருக்கு இருக்கக்கூடியதான அந்த மரம் அந்த பயிரெல்லாம் நாசமாறதோ இல்லையா? அதை கட் பண்ணா தானே அது பிராணம் போயிடுமே. அப்ப அஹிம்சை தானே, ஸோ நெல்லை நீங்க எடுக்கிறதுன்னு அஹிம்சை தான், பயிரை அறுக்கணும், அறுத்தா அந்த ஜீவன் கஷ்டப்படுவான். ஆகையால் அஹிம்சையினால உண்டாகிறது இந்த அன்னம் என்பதற்காக அஹிம்சையினால உண்டாகிறதுங்கிறதுக்காக தான் அஹிம்சையை விரதமாக எடுத்துக்கொண்டிருப்பதனால் என்ன பண்ணினார்னா நெல்ல தானா சாப்பிடுறது இல்ல. ஆனா என்ன பண்றது அப்படியே போவார், நெல்மணிகள் உதிர்ந்து தானா கீழே விழுந்திருக்கும், அந்த உதிர்ந்த நெல்மணிகள்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு வந்து தினந்தோறும் அதை பாக்கம் பண்ணி சாப்பிடுவாரோ. வேற ஒரு வேலையும் இல்லை போல இருக்கு அவருக்கு. ஏன்னா ஒரு நாள் முழுக்க இதுலயே போயிடுமே, ஒவ்வொரு நெல்லா கொண்டு வந்து அதை பிரிச்சு அது என்ன பண்ணாரோ தெரியாது. ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு எந்த பிராணிக்கும் இம்சை இருக்கப்படாதுன்னு நினைச்சதான மகன்கள். உஞ்ச உருத்தின்னா நம்ம தனியா இல்லாம நாலு பேர் பிச்சை கேட்டு வாங்கறது. அதுல சிலோன்ச உருத்தின்னு சொன்னா வெறுமனை போயிட்டே இருக்கணும், அவாலா கொடுக்கணும், பிக்ஷாந்தேகின்னு கேட்கப்படாது. சிலோன்ச உருத்தின்னு பேர். இப்படி எல்லாம் இருந்தது. இது எப்படின்னா அப்படி தானே கொண்டு போய் தானே அவைகள்லாம் அந்த நெல்மணிகள்லாம் பொறுக்கி கொண்டு வந்து அப்படி சாப்பிடுவாராம். அதனால அவருக்கு கணபக்ஷர்னு பேர், கணங்களை சாப்பிட்டவர். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில எவ்வளவு வசதியான ஒரு எண்ணம் எய்ம்ஸ் வச்சிருந்தான்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஏதோ ஏதோ அப்படி போயிட்டு எதை கிடைச்சா அதுங்கிறல. முன்னோர்கள் எப்படி இருந்த அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் சேமம் ஏற்படணும் என்பதற்காக நியாய சாஸ்திரத்தை எழுதினார். அதான் வைசேஷிக சாஸ்திரம் பேர். அதற்கு பிறகு 16 பதார்த்தங்களோட இருக்கட்டும்னு கோதமர் எழுதினார். அந்த கோதமர் எழுதின நியாய சாஸ்திரமும் இவர் வைசேஷிகர் எழுதின இந்த வைசேஷிக சாஸ்திரம் பின்னால காலத்துல ஒன்னா போயிடுது. அதான் தர்க்கம்ங்கிறோம். தர்க்க சாஸ்திரம்ங்கிறது ரெண்டு, நியாயம் வைசேஷிகம். நியாய விசேஷங்களை சேர்ந்து தான் இதுக்கு தர்சனம்னு பேர். ஆத்ம தர்சனம் எதனால கிடைக்குமோ அது ஆத்ம தர்சனம். அந்த தர்சனங்கள்னு பேர். 6 தர்சனங்கள்ல வைசேஷிக தர்சனம் நியாய தர்சனம்னு ஒண்ணு. அவர் என்ன பண்ணினார், ஆத்மாவை பார்க்கணும் ஒரு மனுஷன், ஆத்ம ஜானத்தினால்தான் முக்தி வரும். ஆனா ஆத்மாவை பாருன்னு முதல்லயே கேட்கறான். ஆத்மானா என்னது, அது எப்படி இருக்கும், கருப்பா இருக்கா, விழுப்பா இருக்கா, நீளமா இருக்கா, குட்டையா இருக்கா, இப்படி எல்லாம் கேட்கறான். அவனுக்கு தெரியல. எப்படி சொல்றது ஆத்மாவுக்கு உருவம் இல்லைன்னா, உருவம் இல்லாத எப்படியா பாக்கறது அப்படிங்கிறான். அதுக்காக அவர் என்ன பண்ணினார், உலகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் 7, திரவியம் குணம் கர்மா சாமான்யம் விவேகம் சமவாயம் அபாவம், அந்த திரவியங்களுக்குள்ள பிருதிவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பிற காலம் திக்கு ஆத்மா மனசு இப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர். மொத்தர பதார்த்தங்கள் 9 பதார்த்தம், 9 திரவியங்கள். 7 பதார்த்தங்கள்ல திரவியத்தை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணினா அதுல 9 திரவியம் இருக்கு. அந்த 9 திரவியத்துல பிருதிவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் உங்களுக்கு தெரியும். பிருதிவி அப்பு தேஜஸ் மூர்த்தம், உருவமுள்ளதான பதார்த்தங்கள். வாயு ஆகாசம் உருவமற்ற பதார்த்தங்கள். ஆனா அது இருக்குன்னு நமக்கு தெரியறது, ஏன்னா காத்து மேலப்பட்டா நமக்கு ஸ்பார்சன பிரத்யட்சம் ஏற்படுறது. ஆகாசம்ங்கிறது அதனுடைய காரியமான சப்தத்தினால் அது இருக்கு என்று ஊகிக்கிறோம். ஸோ அது 5 ஒத்துக்கிறா எல்லோருமே. அதுக்கப்புறம் காலம் திக்கு. இந்த ஆகாசத்தையே திக்குன்னு சொல்றோம். காலம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு மனசுங்கிறது நமக்கு தெரியறது. இவைகள்லாம் எப்படியோ உருவம் இல்லாதான பதார்த்தங்களை இவர் எப்படி நீங்க ஒத்துருக்கலோ அதே மாதிரி ஆத்மாவும் ஒத்துக்கணும் அப்படின்னு. இந்த ஆத்மாவை தாங்கள் ஒத்துக்கொள்ளணும் என்பதற்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு லட்சணங்கள்லாம் சொல்லி கடைசியில இந்த ஆத்ம ஜானத்தினால்தான் முக்தின்னு சொல்லிட்டார். அவ கடைசியில எப்படி சொல்லியிருக்கா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணிட்டே ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணி அதுக்கு லட்சணம் என்ன, பிரமாணம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய இந்திரியங்கள் என்ன, அது எங்க இருக்கு என்ன ஏது, இப்படி அனலைஸ் பண்ணி கடைசியில் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஆத்மாவையும் ஒரு நாள் அனலைஸ் பண்ணுவோம் இல்லையோ, அதனால மோட்சம் வந்துடும். ஆகிய துக்க ஜன்ம பிரவர்த்தி தோஷம் இச்சா ஜானானாம் உத்தரோத்தர அபாயே ததனந்தர அபாயாத் அபவர்க்க அப்படின்னு கணாத சூத்திரம், நியாய சூத்திரம். ஆகையால் துக்கம் வந்திருக்க மனுஷனுக்கு துக்கம் ஏன் வந்ததுன்னார், துக்கம் ஏன் வந்ததுன்னா பிறந்த துக்கம் வந்ததுன்றார். ஏன் பிறந்தேன், போன ஜென்மால புண்ணிய பாவம் பண்ணினே பிறந்தர் அப்படின்னார். ஏன் புண்ணிய பாவம் பண்ண, அவன் நீங்க கேட்கிற பரியந்தம் கேட்டுட்டே இருப்பான், ஏன் புண்ணிய பாவம் பண்ணினேன்னார். உனக்கு அதுல ஈடுபாடு வந்தது பண்ணினேன். எனக்கு ஏன் சார் ஈடுபாடு வந்ததுன்னு கேட்டான், உனக்கு ராகத்வேஷங்கள் வந்து இது வேணும் இது வேண்டாமன் தோணித்து, அதனால இது வேண்டும் இது வேண்டாம்னு ஏன் சார் தோணித்துன்னார். இல்ல சுகம் இல்லாத பொருள்ல சுகம் இருக்குன்னு நினைச்ச, சுகம் இருக்கிற பொருள்ல சுகம் இல்லேன்னு நினைச்ச, அதனால வந்ததுன்னார். அதான் மித்யாஜானம். மித்யாஜானம் எப்படி போகணும்னார், சாஸ்திரத்தை வாசி போன்றார். துக்க ஜன்ம பிரவர்த்தி தோஷ மித்யாஜானாம் உத்தரோத்தர அபாயே ததனந்தர அபாயா அபவர்க்கா. ரொம்ப சுலபமா இருக்கும் சாஸ்திரங்கள்லாம் நம்ம பார்த்தவையானால். அது நமக்கு எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் தெரியணுமே தவிர, அப்ரோச் பண்ணணும்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஒருத்தரும். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்க, இந்த ஆத்மாவில தான் சார் இந்த குணங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டார். வைசேஷிகாதி தந்திரம் தர்சனம் சாஸ்திரம் எல்லாம் ஒரே அர்த்தத்துல தான் உபயோகப்பட்டது பழைய நாள்ல. இப்ப நாம என்ன பிரித்து தனித்தனியா பண்ணிவிட்டோம். சாஸ்திரம்னு சொன்னா மீமாம்சா சாஸ்திரத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். பழைய நாள்ல சாஸ்திரின்னு பேர் வச்சுக்கணும்னா மீமாம்சா சாஸ்திரம் வாசிச்சிருக்கணும். ஏன்னா வேதாத்தியனம் பண்ணி வேத பாஷ்யங்கள் வாசித்து அதுக்கப்புறம் மீமாம்சா சாஸ்திரத்தை வாசிச்சுட்டு இருந்தா அது இருக்கிற பரியந்தம் அதை வாசித்தவா சாஸ்திரின்னு பேர். அது வாசிக்காத பரியந்தம் சர்மான்னு தான் பேர். கோபால சர்மா தேவதத்த சர்மா அப்படிதான் வச்சுப்பா. ஆனா சாஸ்திரின்னு வாசித்தா என்ன அர்த்தம்? வேதமும் வேத பாஷ்யத்தோட மேல மீமாம்சா சாஸ்திரமும் வாசித்தான். அதனால சார் இப்ப ஆந்திரால பேரே சாஸ்திரின்னு வச்சுட்டான். என்னது பண்றது? கேவி சாஸ்திரின்னு சாஸ்திரி பேர் அவனுக்கு. சாஸ்திரம் கந்தமே கிடையாது. இருக்கட்டும். அதே போல தந்திரம்னு இருக்கா. இந்த கேரள தேசத்துல போனா தந்திரின்னு பேர் வச்சுப்பான். தந்திரத்தை வாஸ்தவா தந்திரி. தந்திரம்னா என்ன? தனு விஸ்தாரு, பரபிரம்ம தத்துவத்தை விஸ்தாரமாக எது சொல்றதோ அதுக்கு தந்திரின்னு பேர். சோ தந்திரின்னு சொன்னாலே சாஸ்திரம்னு அர்த்தம். அதே போலயே இவைகள்லாம் ஒரு காலத்துல இப்படி இல்லாம இருந்து இப்ப நம்ம என்ன பண்ணிவிட்டா தனித்தனியே தந்திரம்னு அவன் குதந்திரம் பண்றான் சார். இது இருக்கிறது அப்படிங்கிறான், அது இப்படிங்கிறான், ஏதோ ஏமாத்துறான். ஏமாத்துற வித்யைக்கு தந்திரம்னு சொல்லிட்டோம். இப்ப சாஸ்திரம்னு என்ன? புரியாத விஷயத்தை பேசினா சாஸ்திரம்னு பேர். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துவிட்டோம். நியாயமா தந்திரம் சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணுதான். நாளடவுல நமக்கு என்ன போட்டதுன்னா இப்படின்னு பேசுறதுன்னு வந்துருக்கு நோக்கத்துல. நியாயமா தந்திரம் சாஸ்திரம் இவைகள்லாம் ஒரே அர்த்தம். ஒண்ணுல ஹிருதிஷ்ருதாக, இதயத்தில் காமங்கள் ஆசிரியத்திருக்கின்றன. ஆகையால் காமனிஷ்ட ஆதேயதான்றத அதிகரணத்துவம் ஹிருதயத்துக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றேன். ஆனா இன்னொரு சொல்ல சர்வம் மனையேவான், மனசே காமம்னு இவருக்கு பிரதமை இருக்கு. அப்ப காமமே மனசுன்னு சொல்றது, இது உங்களுடைய சந்தேகம் இல்லையா? மரத்துக்கு மேல பட்சி போறது, மரத்துக்கு மேல ஆகாசத்துல பட்சி பறக்கிறது எப்படி சொல்வேள்? மரத்திற்கு மேல் பட்சி, மரத்துல மேல் கலையில பட்சி உட்கார்ந்துருக்கு, என்ன சொல்வேள்? மரத்தில் பட்சி, மரத்தில் பட்சின்னு சொல்வேள், மரத்துக்கு மேல் பட்சின்னு சொல்வேள். இப்ப மரத்தில் பட்சின்னு சொன்னாலும் சப்தமி, மரத்துக்கு மேல் பட்சின்னு சொன்னா பஞ்சமி. ஓ சப்தமி பஞ்சமி இவைகள்லாம் மாறினாலும் ஒரே அர்த்தத்துல வருதோ இல்லையா? அதே மாதிரி மனஹான்னு சொன்னாலும் ஹிருதி ஹிருதி காமாகனு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆகலைன்னா காமத்தை தனியாக வைத்து இதயத்துல இருக்கு என்று சொல்றது இது, இந்த சப்தமி விபத்தி சொல்றது. மனசுனாலே காமங்களுடைய கூட்டம் சார். காமம் குபேதம் பயம் தைரியம் வெக்கம் இவைகள்லாம் எல்லாம் சேர்ந்த எண்ணங்களுடைய கூட்டம் மனசுன்னு சொல்ற அபிப்பிராயத்தில் அது மனசுக்கு லட்சணம் சொல்லக்கூடியதான ஸ்ருதி அது. காமாதிகள்லாம் எங்க இருக்குன்னு அதிகரணம் சொல்லக்கூடியதான ஸ்ருதி இது. அதனால ஒவ்வொன்றும் சொல்ற இடத்துல உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த சந்தர்ப்பத்தை தகுந்தா போல ஸ்ருதி பேசியிருக்கு. விஷயம் ஒண்ணுதான் நினைப்பலாம் இல்லையா? வைசேஷிகாதி தந்திர நியாயாது நியாய உபபன்னம் ஆத்மன காமாத்தியாசிரயத்தம். வைசேஷிகாதி தந்திரங்கள்ல சொல்லியிருக்காள காமாத்தியாசிரயத்துவம் ஆத்மாவுக்கு என்று அப்படின்னு அவன். ஸ்ருதி ஸ்ருதாக இத்தியாதி விசேஷ ஸ்ருதி விரோதாது அனபேட்சாக தாக வைசேஷிகாதி தந்திர உபபத்தய ஹிருதி ஸ்ருதாக கிளியர இதயத்தில் உள்ளன என்று விசேஷ ஸ்ருதி. இந்த ஸ்ருதியானது நமக்கு கிளியர் கட்டா தெரியறது சொல்றது. இதுக்கு விரோதமா இருக்கிறதுனால வைசேஷிகாதி தந்திரோபன்யாசங்கள் நாம நியாய விருத்தமா இருக்கிறதுனால தள்ள வேண்டியது. இதை கொஞ்சம் பார்க்கணும். அந்த வைசேஷிகாதிகள்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக எழுதினாலோ இல்ல, நமக்கு முதல்ல புரியறதுக்காக எழுதினோம். நிறைய விஷயங்கள் நாம் புரியற காலத்துல ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம், அதற்கு பிறகு அதை மாத்தி பின்னால புரிஞ்சுக்கிறோம். முதல்ல சொன்னதே தப்பா சார் அப்படின்னு சொல்லப்படாது. அந்த சமயத்துல அப்படி சொன்னா தான் நமக்கு புரியும். அதுக்கு மேல விஷயங்களை நமக்கு சொன்னா புரியாது. இப்ப சாதாரணமாக ஜலம்னா அது கணத்துல இருந்து வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிற சின்ன கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்கிறப்ப எப்படி சொன்னேன்? ஜலம்னா அது கணத்துல இருந்து வந்தது அவ்வளவுதான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இல்ல பழத்துல இருந்து வரும் அவ்வளவுதான். ஆனா அது டிகிரி லெவலுக்கு வந்த பிறகு ஓஹோ ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் வாட்டர் வருது அப்படின்னு புரிஞ்சிடலாம். முதல்ல இன்னமும் புரிஞ்சது கணத்துல இருந்து வந்தா இப்ப என்ன லேபரேட்டரியில ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போடுறதுல ஜலம்னா இப்படி ஜலம்னா அது இப்படித்தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அது ஸ்டீமாகவும் இருக்கணும், அது வெப்பமாகவும் இருக்கலாம், ஐஸாகவும் இருக்கலாம். ஸோ ஜலம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு கனீபூதமான நிலையும் அதில் இல்லாமல் அது வாயுவாக இருக்கக்கூடியதனாலையும் உண்டு. ஜலம்னா ஜலமா திரவமாகத்தான் இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. இவைகள்லாம் பின்னால் தெரிஞ்சுட்டுருக்கு. ஆனால் நாலாம் கிளாஸ்லயே ஜலம்னு சொன்னால் ஐஸ் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், புரிஞ்சுப்பானா முடிய. ஸோ சின்ன லெவலில் ஒரு மாதிரி அதை புரிஞ்சுட்ட பிறகு நான் பின்னால் சொல்கிறோம். அதே மாதிரியே ஆரம்பிக்கிறவனுக்கு வைசேஷிக சாஸ்திரம், நீங்கள் எல்லாம் வாசி முக்திக்கு சித்தமாக இருக்கிற நிலையில் வேதாந்த சாஸ்திரம். ஸோ அவனோட விரோதம் இருக்குன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் முதல்ல சொன்னான் சார், பின்னால் இது சொல்கிறான் அவன்தான். சைக்கிள் கற்றுக்கிற காலத்தில் இந்த பக்கம் ரெண்டு பேர் தடியனாக பிடிச்சிப்பான், இந்த பக்கம் திரும்பினா முதுகில் அடிப்பான், இப்படி எல்லாம் வாசித்து கற்றுண்டான். அப்புறம் என்ன மவுண்ட் ரோட்டில் போகும்பொழுது ரெண்டு கையை மேலே தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் அவ்வளோ டிராஃபிக்கில். அவனை கண்டா நமக்கு பயமாக இருக்கு, ஏண்டா இவன் எப்படி போகிறான்னுட்டு. என்ன ஆச்சுன்னு அவனுக்கு பேலன்சிங் வந்தாச்சே பண்ணிகிட்டே இருக்கான். அது மாதிரி வேதாந்த சாஸ்திரம் நன்னா வந்த வாளுக்கு ஆரம்பிக்கிற வாழ்க்கை வைசேஷிக சாஸ்திரம். ஆகையால் அதுக்கு விரோதம் இல்லைன்னு அவன் வேற ஏதோ நிலையில பேசியிருக்கான், அதோட விரோதம் சொல்லாதீங்கோ. திருதிஸ்ருதாயித்தேதி விசேஷ ஸ்ருதாது விசேஷ ஸ்ருதி விரோதாது. இந்த விசேஷமாக ஒரு ஸ்ருதி இருக்கு, அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால அனபேட்சியாக தாகா வைசேஷிகாதி தந்திரோபன்யாச வைசேஷிகாதி தந்திரோபன்யாசம் ஒத்துக்கொள்ளப்படாது. ஏன் ஸ்ருதி விரோதே நியாயாபாசத்துவ உபகமாத். எப்பொழுதுமே ஸ்ருதிக்கு விரோதம் வந்தால் நியாயத்தை ஒத்துக்கொள்றதில்லை. நியாயமான நமக்கு புரிந்து கொள்வதற்காக ஸ்ருதியானது இருக்கிற விஷயத்தை இருக்கிறதாக சொல்லும். முக்க புரியாத போனாலும் இருக்கிறத ஒத்துண்டுதான் ஆகணும், உண்மையை மாற்ற முடியாது. அதோட இல்ல ஸ்வயம் ஜோதிஷ்வ பாதனாச்சா, ஸ்வயம் ஜோதிஷ்வம் காமங்கள் ஆத்மாவில இருக்கு என்று சொன்னால் ஸ்வயம் ஜோதிஷ்வம் போயிடும். ஏன் காமாதீனாந்த ஸ்வப்னே கேவல திருஷி மாத்திர விஷயத்வாத்து ஸ்வயம் ஜோதிஷ்வம் சித்தம் ஸ்திதம் ச பாத்யேதா. ஸ்வயம் ஜோதிஷ்வம்னு ஒன்று சொன்னோம் இந்நேரம். ஸ்வயம் ஜோதிஷ்னா என்ன அர்த்தம்? தான் இன்னொன்னால் ஒழிக்கப்படாமல் எல்லாவற்றையும் ஒழிப்பது, இதான ஸ்வயம் ஜோதிஷ். காமம் எனக்கூடியதான பதார்த்தம் ஆத்மாவினால் ஒழிக்கப்படுகிறது ஸ்வப்னத்தில். ஸ்வப்னத்தில் இருக்க ஸ்வப்னத்தில் நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டேன், காசை கொடுத்துன்னு போனேன், கடைக்கு போனேன், வாங்கிட்டு வந்தேன், இப்படி சொப்னம் வருது. ஒரு மனுஷனுக்கு சொப்னம் வருது, சொப்னத்திலேயே ஆசைப்படுறான், போறான், கடைக்கு போறான், வாங்கிட்டு வரான். இப்ப இந்த ஆசைங்கிறத இவன் கண்டானா இல்லையா? ஆசையானது சொப்னத்தில் ஒழிக்கப்பட்டதா இல்லையா? எப்பொழுது ஆத்மாவினால் ஒழிக்கப்பட்டதோ அது ஆத்மாவிட வேறானது. தனக்கு தானே தெரியுமா? தன் கண்ணுல இட்டுண்ட மை தனக்கு தெரியுமோ? தெரியாது. அப்ப ஆசை எனக்கு ஆசை இருந்தது என்று சொப்னத்தில் இவன் அறிகிறான். எப்பொழுது அறிகிறானோ இவன் வேறு ஆசை வேறு. இவனிடத்திலேயே இருக்குமே ஆனால் இவன் அதை அறிய மாட்டான். காமாதீனாம் ஸ்வப்னே கேவல திருஷி மாத்திர விஷயத்வாத் ஸ்வயம் ஜோதிஷ்வம் சித்தம் ஸ்திதஞ்ச பாத்யேதா. இதுக்கு முன்னால தீர்மானமா இருக்கக்கூடியதான ஸ்வயம் ஜோதிஷ்வம் சித்தம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் சிதம் ஒத்துக்கொண்டது பாத்யேதா. ஆத்ம சமவாயித்வே திருஷ்யத்வ அனுபவத்தேஹே. ஆத்ம சமவாயித்வே இந்த ஆசைகள் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்குமேயானால் திருஷ்யத்வ அனுபவத்தேஹே. ஆத்மா ஆசையானது பார்க்கப்பட்டதான பொருள் என்று ஆகாது. தன்னிடத்தில் இருக்கிறத தான் பார்க்க முடியாது. உங்க கண்ணானது இன்னொரு பொருளை பார்க்கலாம். கண்ணு குடத்தை பார்க்கலாம், கண்ணு தூணை பார்க்கலாம், கண்ணு இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். கண்ணு கண்ணை பார்க்குமோன்னா கண்ணு கண்ணை பார்க்குமா? முடியாது. இந்த விரல் நுனி இருக்க, இந்த நுனி எல்லாவற்றையும் தொடும், உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் தொடும். இந்த விரல் நுனியே அந்த விரல் நுனி தொடுமோ? விரல் நுனியால எல்லாத்தையும் தொடலாம் உலகத்தில், ஆனா எதை தொட முடியாது? விரல் நுனியே தானே தன் நுனியை தொடங்க முடியாது. என்னடா அதான் ஆச்சாரியர் பரதநாட்டியம் கத்துண்டாலும் தன் தோள்பட்டையில தான் ஏறி ஆட முடியுமோ? முடியாது சார். ஆச்சாரியர் சொன்னதான் இவெல்லாம் வேற திருட்டான் தான் சொல்ற. கண்ணு கண்ணை பார்க்காது, கண்ணு மூக்க பார்க்கும், கண்ணு பொருளை பார்க்கும். தன் கண்ணு கண்ணை கண்ணை பார்க்குமா? அந்த கண்ணு அழுததான், நான் என்ன பார்க்கலையே, நான் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறேன், என்னழக என்னால் பார்க்க முடியலையேன்னாரான். அதனால்தான் அந்த கண்ணுக்கு என்ன பேரு, நயனம். நீ நைட்டு லீட், எல்லாவற்றையும் அழைத்து செல்லும், தான் இருக்கிற இடத்துலயே இருக்கும், தான் இதுவரைக்கும் பார்க்கல சார். அதே விதமாக ஆத்மாவில காமம் இருக்குமே ஆனால் அந்த காமமானது அறியப்படாமல் இருக்கணும். ஆத்மாவால் எப்பொழுது அறியப்படுகிறதோ அப்ப ஆத்மா விட வேறானது. இதை விட என்ன சிம்பிளா சொல்ல முடியும்? ஆத்ம சமவாயிற்றே ஆத்மாவோட சேர்ந்து இருக்குமையானால் திருஷ்யத்துவ அனுபவத்தே ஆசையானது பார்க்கப்பட்டதாக ஆகாது. சக்ஷர்கத விசேஷவது, கண்ணுல கருப்பா இருக்குன்னா இல்ல கண்ணுல ஏதாவது ஒரு டாட் இருக்குன்னா உங்க கண்ணை பார்க்க முடியுமா? இன்னொரு கண்ணு தான் பார்க்கணும், டாக்டர் தான் உங்களை பார்க்கணும். இல்ல பக்கத்துல இருக்கிறாள் கண்ணில் தூசி விழுந்திருக்கு சார் அப்படின்னு இவன் சொல்லணும், இல்லைன்னா இதயம் கசக்கிண்டா இருப்பான், தெரியாது. கண்ணில் என்ன ஆச்சு, நம்ம கண்ணில் என்ன ஆச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சார்னா ரொம்ப புத்திசாலி. கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சா கண்ணாடிக்குள்ள உன் கண்ண பிரதிபிம்பம் இருக்கு, அது பார்க்கறதையா நீர் பார்க்கல முழுக்க. சரி பாப்போம். திரஷ்டுர்ஹி திருஷ்யம் அர்த்தாந்தர பூதம், பார்க்கிறவனுக்கு பார்க்கப்படும் பொருள் தன்னை விட வேறானது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால நமக்கு டவுட்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஆச்சாரியர் கிளியரா இருக்கார். திரட்டுருகி பார்க்கிறவனுக்கு திருஷ்யம் பார்க்கப்படும் பொருள் அர்த்தாந்தர போதம் தன்னை விட வேறானது இதி என்று திரட்டுகு ஸ்வயஞ்சோதத்துவம் சித்தம். ஆகையால் தான் ஆத்மா என்கிறவர் ஆசையை ஒழிப்பதனால் தான் இன்னொன்னால் ஒழிக்காமலேயே ஆசையை இவர் ஒழித்து ஒழித்திருக்கார். ஏ மடையா, நீ சொப்னத்தில் ஆசைப்பட்டாய், ஆகையால் அதை அடைய சென்றாய், அதை அடைந்தாய், இப்படி எல்லாம் காலம்பிரதன் இவன் சொல்றான். இவனுக்கு சொப்னத்தில் ஆசை இருந்ததுன்னு யார் அறிந்தார்? பின்னால் ஒரு ஆத்மா இருக்கு, அவருக்கு சாட்சின்னு பேர். தத் பாதிதம் சாத் எதி காமாத்யாசிரயித்வம் பரிகல்பியேதா, ஆகையால் ஆத்மாவில் காமங்கள் இருக்கு என்ற கல்பனை பண்ணி நானேயானால் அது தப்பாகிவிடும், ஆகையால் ஆத்மாவில காமம் இல்லை. சர்வசாஸ்திரார்த்த பிரதிஷேதாச்சா, அதோடம் இல்ல எல்லா சாஸ்திரங்களும் இது இல்லை என்று ஆத்மாவில காமம் இல்லைன்னு சொல்றது. பரஸ்ய ஏகதேச கல்பனாயாம் காமாத்திய ஆசிரயத்வேச சர்வசாஸ்திரார்த்தஜாதம் குப்பியேதா, பரஸ்ய ஏகதேச கல்பனாயாம் பரமாத்மாவுடைய ஒரு ஏகதேசம்தான் ஆசைகள் என்று கல்பித்தாலோ, காமாதிகளுக்கு ஆசிரியமாக பரமான பரமாத்மா இருக்கிறார் என்று சொன்னாலோ, சர்வசாஸ்திரார்த்த ஜாதம் குப்பியேதா, ஏதற்ற விஸ்தரேன சதுர் கோபித்துக் கொள்ளும், ஸ்துதி விரோதம் ஏற்படும். ஏதற்ற விஸ்தரேன சதுர்த்தே அவோச்சாமா, இது நாலாவது அத்தியாயத்திலேயே நாங்கள் சாகல்யாதி பிராமணங்கள்லையும் மைத்ரேய பிராமணத்திலையும் சொன்னேன். மகதாகி பிரயத்னேன காமாத்யாசிரயத்துவ கல்பனாக பிரதிஷேத்தவியாக ஆத்மனா பரேண ஏகத்துவ சாஸ்திரார்த்த சித்தையே. இது ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, வித் கிரேட் எஃபர்ட் நீங்க இதை இல்லை என்று சொல்லணும். காமாதி ஆசிரியத்துவ கல்பனாக பிரதிஷேத்தவியாக, ஆத்மாவில காமமோ கோபமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ பயமோ வெக்கமோ ஒன்றும் ஆத்மாவில இல்லை என்று முயற்சி பண்ணி அறிந்து கொள்ளணும். இது காமாத்யாசிரயத்துவ கல்பனா பிரதிஷேத்தவியாக ஆத்மனா ஏன் பரேண ஏகத்துவ சாஸ்திரார்த்த சித்தையே. இந்த சாஸ்திரம் கடைசியில என்ன சொல்றது, இந்த ஜீவன்
காமோஸ்மின்,
இந்த லைன் சொல்லிட்டு சொல்றேன். பரேண ஏகத்துவ சாஸ்திரார்த்த சித்தையே, இந்த சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன தெரியுமோ, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்றதுக்காக. ஒரே பரமாத்மா தான் இருந்தார், அவர் ஜீவனாக இந்த சரீரத்தை சிருஷ்டி பண்ணி அதற்குள்ள தத்ரஷ்டா ததே வானு பிராவிசதுன்னு உள்ள பூந்துண்டு அந்த ஜீவனாக இருந்து கொண்டு மறுபடியும் இவைகளோட சம்பந்தப்படுத்தினா போல மோகத்துல ஏற்பட்டு கொண்டு பிறகு சாஸ்திரத்தை வாசித்து அவைகள்லாம் விட்டு விட்டு தான் பரமாத்மா என்று அறிந்தார். இதை சொல்றதுக்காகத்தான் சாஸ்திரம். ஆகையால் இப்படிப்பட்டதான சாஸ்திரமானது ஆத்மாவில ஆசைகள் இருக்கு என்று சொன்னேளையானால் ஆசைகள் உள்ள ஆத்மா ஜீவாத்மாவாக ஆகிவிடும், பரமாத்மாவுக்கு ஆசையற்றதாக ஆகிவிடும். அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்னா சேராது, பரஸ்பர விருத்த தர்மம் வரும். அப்ப சாஸ்திரம் எதற்காக முயற்சி பண்ணி இதை ஆரம்பித்ததோ அத்தான் சாஸ்திரமும் வேஸ்டா போயிடும். ஆகையால் வித் எஃபர்ட் ஆத்மாவில் ஒரு விதமான காமங்களும் இல்லை என்று நாம் சொல்லணும். இது சாஸ்திரத்திய ஸ்வரூபம். தற்கல்பனாயாம் புனா, அதை கல்பித்தேளையானால் கிரியமானாயாம் சாஸ்திரார்த்த ஏவ பாதிதஸ்யாத். காமங்கள் ஆசையில இருக்கு, ஆத்மாவில இருக்கு என்று சொன்னேளையானால் முழு சாஸ்திரார்த்தமே கெட்டு போயிடும். யதா இச்சாதீனாம் ஆத்ம தர்மத்துவம் கல்பயந்தா வைசேஷிகா, எப்படி இச்சாதிகள் ஆசை விருப்பு வெறுப்பு இவைகள்லாம் ஆத்மாவுக்கு என்று சொல்ற வைசேஷிகாள் நையாயிகாச்ச உபனிஷத் சாஸ்திரேன நசங்கச்சந்தே, அதா உபனிஷத் சாஸ்திரத்தோட சேரவில்லை. ததா இயமபி கல்பனா, அதே போல இந்த பர்த்ர பிரபஞ்சவாதிகள் சொல்லக்கூடியதான கல்பனையும் சாஸ்திரார்த்த பாதனாது, சாஸ்திரார்த்தத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால் ந ஆதரணியா, இது ஆதரணம் பண்ணப்படாது. ஆகையால் ஆத்மாவில காமங்கள் இல்லை. அப்ப காமங்கள் எங்க இருக்கு? புத்தியில இருக்கு. அப்படின்னு ஆயிடுச்சு. தர்மா விருத்தோ காமோஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில விபூதி அத்தியாயத்துல பகவான் சொல்லியிருக்காரு, நான் காமமாக இருக்கேன் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்ப பகவான் பரமாத்மா, பரமாத்மாவுக்கும் காமம் இருக்கு என்று சொல்றேட அப்படி, ரைட். இது பகவத்கீதை வரைக்கும் போகிறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கணும். ஏன் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு காம சப்தமே இருக்க, புண்ணிய காமமோ பாப காமோ எல்லா காமோ என்னிடத்துலத்தான் இருக்கு என்று பகவான் சொல்றாரு அப்படின்னு கேட்ட, விபூதி அத்தியாயம் எதற்கு வந்திருக்கு? உபாசனைக்கு வந்து தாங்கள் பகவான தியானம். ஒரு காமம்னு இருக்குமே, ஏனால் இந்த காமம் இருக்க பகவான் இடத்துல இருக்கிற காமம், நம்ம மாதிரி அநாத்த விஷயமான காமம் இல்ல, தர்ம அவிருத்தமான காமம் என்று நினைக்கணும் அப்படின்னு உபாசனா பிரகரணம். இங்க தர்மாவிருத்தோ காமாஸ்மிங்கிறதுக்கு அந்த சமாதானம், சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயாங்கிறதுக்கு என்ன சமாதம்? பிராணிகளுடைய மன புண்ணிய பாப கர்மாக்களை கொடுப்பதற்காக அவருக்கு அந்த சமயத்தில் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான ஆசை வந்திருக்கு. அந்த ஆசை மாயினால வந்திருக்கு. ஆகையால் மாயா நிஷ்டமே தவிர ஆத்ம நிஷ்டம் இல்ல. இங்க மாயான்னா மாயா காரியமான அந்த கரண நிஷ்டம் தான் சொல்லிடும். ஆகையால் சுத்தமான ஆத்மாவிலையோ ஜீவாத்மாவிலையோ எங்கேயும் காமமில்லை என்று தீர்மானம் ஆச்சு. இப்படிப்பட்டதான ஆத்மா எத்வைதன்ன பத்யதி பத்யன் வைதன்ன பத்யதி. இதுவரைக்கும் நீங்க காமங்கள் இருக்குன்னு சொன்னேன், சுஷுப்தியில காமம் இருக்கா, சொப்ரத்துல காமம் இருக்கா, சுஷுப்தியிலையும் இருக்குன்ற. எப்படின்னர்? சுஷுப்தியில் தான் பார்க்கலையேன்னர். அவன் பார்க்கலே என்று நினைக்கிறியே, பார்த்து கொண்டே இருக்கா, நானா பார்க்கலேன்னு சொல்றேன். எத்வைதன் நபத்யதி, எதை நீ பார்க்கலே என்று சொல்லலையோ சொல்கிறாயோ, பசியன் வை பார்த்து கொண்டேன்னா இருக்கார் தன் நபஸ்யதீனி பார்க்கலைங்கிறாய். ஆத்மா பாராத நிலை இல்லை, எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கார். தாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கீர்கள் என்கிறதையும் அவர் தான் பார்த்தார். இல்லைன்னா நீங்க தூங்கினது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க தான் தூங்கி போயிட்டீல, நான் தூங்கினேன் அடுத்த நாள் எப்படி சொல்றேன் நீ? அவர் பார்த்தார், காலம்பிரிந்து அவர் சொன்னார் உமக்கு, நான் நீ தூங்கினாயிடா பார், அதனால நீங்க நான் தூங்கினேங்கிறது சார். அவர் சொன்னது எனக்கு புரியலையே சார், காலம்பரம் எழுந்ததுமே நான் தூங்கினேன்னு தானே சொல்றேன், அதுக்கு முன்னால எப்படி வந்து சொன்னேன்? அவர் எப்படி சொல்லலேன்னார்? நீ காலம்பரம் எழுந்தது அவரோட ஒன்னா போயிட்ட, அதனால பார்த்து சொன்னேன். அது என்ன நடக்கிறது? தி மெக்கானிசம் ஆஃப் ஸ்லீப், அது எப்படி நடக்கிறது நமக்கு தெரியல. தூங்குறோம் எழுந்துக்கிறோம் தினந்தோறும் நடக்கிறது தெரியல, அது பெரியவா சொன்னா தான் தெரியும். அது யார் சொல்லுவா? பீஷ்மாச்சாரியர் மகாபாரதத்தில் எல்லா தர்மத்தையும் சொன்னார். அவர் வந்து 2 மாசத்துக்கு முன்னால அவர் கார்த்திகை மார்கழி மாதம் ஆரம்பத்தில் அவருக்கு வந்து அமாவாசைக்கு யுத்தம் ஆரம்பம். அந்த அமாவாசைக்கு யுத்தம் ஆரம்பித்த முதல் 10வது நாள் அவர் அமாவாசைக்கு முன்னாலே சதுர்தசியே ஆரம்பம், நவமே அன்னைக்கு கீழே விழுந்துவிட்டார். அதுலேருந்து ஆரம்பித்து 68 நாட்கள் அவர் உபதேசம் பண்ணினார், யுத்தம் ஆச்சு, 30 நாள் உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் 8 நாள் யுத்தம், பீஷ்மர் விழுந்த பிறகு 8 நாள் யுத்தம், 1 நாள் ஜனாஸ்வாசம், அதுக்கப்புறம் 16 நாட்கள் சத்திரியாளா இருக்கிறதுனால அவளுக்கு 16 நாட்கள் ஆசவுச்சம், அதுக்கப்புறம் 1 நாள் ஜனாஸ்வாசம், 1 நாள் புறப்பிரவேசம், அதற்கு பிறகு 1 நாள் பட்டாபிஷேகம், அதற்கு பிறகு ஜனங்களுக்கெல்லாம் சரி பண்ணியது 1 நாள், எல்லாருக்கும் ஸ்திரீகளுக்கெல்லாம் அவ ஆத்தக்காரால காலமான ஆத்தக்காரால மறுபடியும் காமிச்சார் வியாசர், அது 1 நாள். எல்லாம் ஆனப்புறம் 30 நாட்கள் தர்மபுத்திரர் பீஷ்மாச்சாரியர்கிட்ட தர்மங்களை கத்துண்டார், சகல தர்மங்களும் அவருக்கு சொன்னார். எல்லாத்தையும் சொல்லி கடைசியில கோதர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமத, கிஞ்சபன் முற்றத்தே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு எல்லா தர்மங்களுடையும் உயர்ந்ததான தர்மம் எது என்று தங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டார். இவருக்கு தெரியும், பக்கத்திலேயே பகவான் இருக்கார். இருந்தாலும் பவத பரமோ மத, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்க வேற என்ன தர்மம், எத் பக்தியா புண்டரீ காட்சம் தவையிரத்தென்ன ரஸ்வதா அப்படின்னு பகவானை தியானம் பண்றது, பகவானை பஜனை பண்றது, இதுதான் தர்மங்களுக்குள்ள உயர்ந்ததான தர்மம். ஏகமே தர்ம தர்மோதிக தமோமதா, இதுதான் என்னுடைய தர்மத்துக்கிட மிக சிறந்ததான தர்மம் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு 865 வருஷம் வாழ்ந்ததான ஒரு மகாத்மா. எந்த அரவிந்தரானவர் 800 இயர்ஸ் ஒரு மனுஷன் வாழ்ந்தாதான் அவனுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வருமா, தென் ஒன்லி ஹி பிகம்ஸ் எ பர்ஃபெக்ட் மேன். அது நீர் ஒத்துக்கிறீர்கள் இல்லையாங்கிறது அப்புறம் ஒத்துண்டார். அது போல வாழ்ந்து காட்டினார் பீஷ்மாச்சாரியர். அப்படி எல்லா விதமான நிஜமான ஒரு மகாத்மாவும் பக்த சிரோமணியாவும் இருந்த அந்த மகாத்மா சொன்ன அவருடைய நாள் நாளைக்கு, அவர் பிராணனை விட்ட நாள். ஆகையால் அவருக்கு பீஷ்மா அஷ்டமின் பேர். மாத மாசத்துல சுக்லபட்சத்துல அந்த அஷ்டமி பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு நாம் எல்லாம் எல்லோரும், அம்மா அப்பா இருந்தாலும் இல்லாத போனாலும், எல்லோரும் ஸ்நானம் பண்ணப்ப மூணு தினம் அவருக்கு அர்க்கப்பிரதானம் கொடுக்கணும். வையாகிரபத்திய கோத்ராய சாங்கிரத்திய பிரவராயத கங்காபுத்திராய பீஷ்மாய சுப்யமர்பியம் அர்க்கம் ததாமியம். வையாகிரபாத்திய கோத்திரத்துல பிறந்தாரே, சங்கிருதி கோத்திரம் இப்பவும் இருக்கு அந்த சங்கிருதி கோத்திரம் ஜனங்களுக்குள்ள. சாங்கிரத்திய பிரவராயத கங்காபுத்திராய பீஷ்மாய ஆதன்ம பிரம்மச்சாரிணே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அர்க்கம் கொடுக்கறது. அப்படி மூணு தினம் அர்க்கம் கொடுக்கணும். இதுதான் பீஷ்ம தர்ப்பணம்னு பேரு. நாளைக்கு பீஷ்மாச்சாரியர் நினைச்சுண்டு விஷ்ணுதாஸ் நாம ஒரு தர்மாவது டெல்லி பாராயணம் பண்றதா சரி, இல்லாத போனாலும் விஷ்ணுதாஸ் நாமாவதான் பாராயணம் பண்ணணும், இல்ல சில நாமாக்கள்லாம் சொல்லணும். அப்படி மனுஷர்களுக்கு சகலக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடியதான பீஷ்ம தர்ப்பணம் நாளைக்கு. இன்னைக்கு சூரியனுடைய அனுகிரகத்தினால் நாமெல்லாம் ஆரோக்கிய திருடகாத்திராளா இருப்போம். நாளைக்கு பீஷ்மாச்சாரியுடைய அனுகிரகத்தினால இது தர்மியம் பந்தானம் ஆசிரிதா. இதை வேதாந்தம் வரணுமையானால் நல்ல தர்ம புத்தி தர்ம சிந்தனை இருக்கணும். அநேக ஜென்மாக்கள்ல பாகவதாதி கிரந்தங்களை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு தான் வேதாந்தத்துல ருச்சி வரும்னு பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. ஆகையால் அவ்வளவு வசதியான அந்த தத்துவம் நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கிறதுனால அது இப்பிறவிலேயே நான் மோட்சத்தை அடையணும் எனக்கூடியதான் அபிப்பிராயத்துல பீஷ்மாதேவிகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய ஒரு அனுகிரகத்தை நான் பெற்றுண்டு அதுக்காக மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் நாளைக்கு ஊருக்கு போறதுனால ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன், அதனால கிளாஸ் இல்லை. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வரேன், ஆனால் 20ஆம் தேதி ராத்திரியே பெங்களூர் போக வேண்டியிருக்கு, அன்னைக்கு கிளாஸ் வச்சுக்க முடியல ஏன்னா அனத்தியனம். அதனால அடுத்த கிளாஸ் 25ஆம் தேதி திங்கக்கிழமை. ஸோ இது மேல் பாகம் 25ஆம் தேதி திங்கக்கிழமை. 24ஆம் தேதி அத்வைத சித்தி கிளாஸ் உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அத்வைத சித்தி கிளாஸ் உண்டு. நான் இல்லாத போனாலும் மகா ரெண்டு பேரும் வருவா. அவசியம் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அத்வைத சித்தியாதி கிரந்தங்களை சொல்றவாளே ரொம்ப குறைச்சல், யாராலையும் சொல்ல முடியாது. பாரத தேசத்திலே இருக்கிறவா 8 பேர் தான் இருக்கு அது சொல்றதுக்கு. அது அவ்வளோ கஷ்டமான பாகம். அந்த 8 பேர்லேயே 3 பேர் நம்ம ஊர்லயே இருக்கா, அதனால அது ஏதோ ஆரம்பிச்சிருக்கோம் ஈஸ்வர அனுகிரகத்தில. அதனால எல்லோரும் வந்து அது இப்ப புரியலேன்னு நினைக்காதீங்க, நாளடவுல புரியும். சூத்திர பாஷ்யாதிகள்லாம் கேட்டு இருக்கிறதுனால நாளடவுல நிச்சயமா புரியும். அதனால சகல க்ஷேமம் ஏற்படும். ஆகையால் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை உண்டு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உண்டு.